ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்பொழுது நாம முண்டக உபநிஷதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப ரெண்டாவது அத்தியாயம் பார்க்க போறோம். இப்ப ரெண்டாவது அத்தியாயம் வந்து போகமும் துறவும் அப்படிங்கிற தலைப்புல தொடங்குது. அதாவது உலகம் சம்பந்தமான சாதாரண அறிவு, கடவுளை பற்றிய உயர் அறிவு, அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை நம்ம முந்தைய அத்தியாயத்துல பார்த்தோம். இப்ப சாதாரண அறிவின் துறைகள் வந்து எண்ணற்றவையாக இருக்கின்றன. அவற்றை வளர்ப்பதற்கு என்று எத்தனையோ எந்திரங்களும் மற்ற விஷயங்களும் நிறைய கல்வி திட்டங்களும் நவீன விஷயங்களும் நம்ம இடத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் அன்று இருந்தவைகள் இப்படி இல்லை. அன்னைக்கு வந்து உலகியல் தேவை வாழ்க்கையெல்லாம் வேற மாதிரி இருந்தது, இன்றைய உலகியல் தேவை வாழ்க்கையெல்லாம் வேற மாதிரி இருக்கிறது. அப்ப அன்றைய நிலைகள் எல்லாம் வேற மாதிரி இருக்கும்போது அன்றைய கல்வி முறை எப்படின்னா யாகங்கள், வேள்விகள், சடங்குகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய கர்மகாண்டத்தினுடைய அடிப்படையில சில விஷயங்கள் நடைமுறையில் இருந்தன. அப்புறம் இது மாதிரி உயர்கல்வி, உயர் அறிவை பெறக்கூடிய கல்வி முறைகளும் அந்த காலத்துல நடைமுறையில் இருந்தன. அப்ப அந்த அடிப்படையில் தான் அந்த வித்தியைகள் வந்து நமக்கு நிறைய வந்தது, நிறைய வித்தியைகள் வந்து கற்றுக் கொடுக்கப்பட்டன அன்றைய காலத்துல. அப்ப அன்ற அந்த வித்தியைகளுடைய நோக்கம் என்னன்னா செல்வ வளத்திற்காகவும் செயல்திறனுக்காகவும் பயன்பட்டன. அப்ப இந்த உலகில் சிறப்பாக வாழ வழி என்றால் இதுதான் வழி என்று இப்ப இந்த இனிமேல் வரக்கூடிய இரண்டாவது அத்தியாயம் தொடங்குகின்றது. இப்ப இந்த இரண்டாவது அத்தியாயத்தினுடைய நோக்கம் என்னன்னா ஒரு மனிதன் எப்படி சிறப்பாக வாழ முடியும், அதற்கான வித்தைகள் என்ன அப்படின்னு சொல்லுது. உபனிஷத் காலத்துல சொல்லப்பட்ட விஷயமாக இது பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த வித்தியைகள் வந்து கர்மங்கள் போன்றவற்றின் மூலம் வாழ்க்கை வளத்தை பெருக்கி நன்றாக வாழலாம் என்பதை இரண்டாவது அத்தியாயத்திலே 1-6 வரை உள்ள மந்திரங்கள் தெரிவிக்க இருக்கின்றன. அப்ப இந்த 2வது அத்தியாயத்திலே 1வது மந்திரத்திலிருந்து 6வது மந்திரம் வரைக்கும் சில கர்ம விஷயங்களை, அதாவது கர்மகாண்டத்தினுடைய விஷயங்களை பற்றி போதிக்கின்றன. அப்ப மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வது மட்டும் ஒரு மனிதனின் நோக்கமாக இருக்க முடியாது. ஏனென்றால் எந்த வாழ்க்கையானாலும் இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். அப்ப மரணத்தை யாராலும் தடுக்க முடியாது. அப்ப அதற்கு முன்பாக மரணமற்ற அமர வாழ்க்கையை அடைந்து விடுங்கள் அப்படின்னு இந்த உபநிஷதங்கள் நம்மை அழைக்கின்றன. அப்ப அமர வாழ்வு வேண்டுமானால் உலகின் சுகபோகங்களை விட வேண்டும். இதுவே துறவு. இந்த துறவு, இதன் அடிப்படை நியதிகள் என்ன அப்படிங்கிறத 7வது மந்திரத்திலிருந்து 13வது மந்திரங்கள் வரைக்கும் இந்த அத்தியாயத்தை நம்ம பார்க்க போறோம். அப்ப இங்க வந்து உலக விஷயங்களை, உலக சுகபோகங்களை ஏன் விட வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னா, இப்ப இந்த உலகம், உலக விஷயங்கள் என்பது ஒரு தோற்ற மாயை தான். ஏனென்றால் வந்து போகின்ற விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த அறிவின் மூலமாகத்தான் இதெல்லாம் படைத்து அனுபவமாக்கப்படுகின்றது. அந்த அறிவே தன்னுள் இதை மீண்டும் ஒடுக்கிக் கொள்கிறது. அப்ப தோன்றி மறையக்கூடிய விஷயங்களை நம்ம மாயை என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர அது நிலையானவை, சாஸ்வதமானவை, சத்தியம் என்று சொல்ல முடியாது. அதனால்தான் அதை நம்ம வந்து மித்தியா என்று சொல்கிறோம். அப்ப இந்த உபநிஷத்துல இப்ப முதல்ல 6 மந்திரம் வந்து சிறப்பாக வாழ வழி, எப்படி சிறப்பாக வாழ்வதுங்கிறத பத்தி பேசுது. அதுல முதல் மந்திரம், இப்ப 2வது அத்தியாயத்திலே முண்டக உபநிஷத்தின் முதல் மந்திரம் பார்க்கிறோம். ததேதத் சத்தியம் மந்திரேசு கர்மாணி கவயோ யான் ய பச்சியம் தானி திரேதாயாம் பகுதா சந்ததானி தான்யா சரத நியதம் சத்தியகாமா ஏச வக பந்தாக சுக்ருதசிய லோகே. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா, மந்திரங்களில் முனிவர்கள் கண்டறிந்த பல்வேறு கர்ம முறைகள், கர்ம காண்டங்களிலே காணப்படுகின்ற கர்ம முறைகள் உண்மையானவை. அவைகள் 3 வேதங்களில் மிகவும் புகழப்பட்டுள்ளன. உண்மையை நாடுபவர்கள் அவற்றை எப்போதும் செய்ய வேண்டும். இந்த உலகில் சிறப்பாக வாழ வழி இதுவே அப்படின்னு இந்த முதல் மந்திரம் சுட்டிக்காட்டுது. இப்ப வேதத்தில் கூறப்பட்டுள்ள மந்திரங்களும் யாகங்களும் மற்ற கர்மங்களும் உண்மையானவை. அக உலகுடன் கொண்ட தொடர்பால் முனிவர்கள் அனுபூதியில் பெற்ற உண்மைகள் தான் அவைகள். எனவே அவற்றை பின்பற்றுவது இன்றியமையாதது. வேதங்களில் கூறப்பட்டுள்ள சில சடங்குகள் இந்த காலத்தில் சுலபமாக செய்யத்தக்கவையாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதற்காக நாம் அவற்றை செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. அவற்றை காலத்திற்கு ஏற்ப எப்படி செய்வது என்பதை நமக்கு காட்டி கொடுக்குவதற்காகவே சில அவதார புருஷர்கள் அவதரித்திருந்தனர். அவர்கள் காலத்தையும் சூழ்நிலையையும் கருத்தில் கொண்டு அந்த சடங்குகளில் தேவையான சில மாற்றங்களையும் செய்து நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அவற்றை நாம் பின்பற்ற வேண்டும். மந்திரங்கள், கர்மங்கள், யாக யக்னங்கள் போன்றவற்றின் துணையால் உலகில் ஒரு வளமான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதே இந்த மந்திரத்தின் மூலமாக இதன் கருத்தை நாம் உட்கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கின்றது. அப்ப வேதத்தை பார்க்கின்ற பொழுது ரிக், யஜுர், சாம வேதங்கள் இங்கே மூன்று வேதங்களாக கூறப்பட்டுள்ளன. அதர்வண வேதம் காலத்தின் பிந்தியது என்று கருதப்படுகின்றது. அதாவது வேதம் வந்து முதல்ல மூன்று தான் இருந்தது, ரிக், யஜுர், சாமம். அதற்கு பிறகு அதில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி அதர்வண வேதம் வெளிப்பட்டது, அது காலத்தில் பிந்தியது என்பதாக கூறப்படுகின்றன. அப்ப இங்க வந்து இந்த இரண்டாவது மந்திரம், இந்த முண்டக உபநிஷத்தினுடைய இரண்டாவது மந்திரம் வந்து யாகத்தை பத்தி பேசுது, யாகம் என்ற ஒரு விஷயத்தை பேசுது. அதையும் பார்ப்போம். யதா லேலாயத்தே ஹர்ச்சி ஸ்மித்தே ஹவ்யவாகனே ததா அஜ்யபாகவ் அந்தரேனோ அகூதிஹி பிரதிபாதையேத். இங்க இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஜொலித்து கொண்டிருக்கின்ற அக்னியிலே தீச்சுவாலைகள் ஓங்கி எழும்போது இரண்டு பக்கங்களுக்கு நடுவில் ஆகுதிகளை சமர்ப்பிக்க வேண்டும். யாகங்கள் வேத காலத்திலே முக்கிய வழிபாட்டு முறையாக நடைமுறையில் இருந்தன. மந்திரபூர்வமாக வளர்க்கப்பட்ட அக்னியிலே மந்திரபூர்வமாக அளிக்கப்படுகின்ற பொருட்கள் உரிய தேவர்களை அடையும் என்று நம்பப்பட்டது. ஜுவாலைகளுடன் நெருப்பு ஓங்கி எரியும் போது அதில் நெய், நைவேத்தியம் போன்ற ஆகுதி பொருட்களை இட வேண்டும். ஜுவாலைகள் அடங்கிய பிறகு எதையும் சமர்ப்பிக்க கூடாது. அப்போ ஆகுதிகளை எங்கே சமர்ப்பிப்பது அப்படின்னு பார்த்தா, ஓங்கி எரியும் அக்னியில் இடது மற்றும் வலது பாகங்களுக்கு நடுவில் சமர்ப்பிக்க வேண்டும். இது ஆவாப ஸ்தானம் எனப்படுகிறது. அதாவது எப்படி நாம் இந்த யாகத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு முறையை இங்கு சொல்லிக் கொடுக்குது இந்த மந்திரம். கர்மகாண்டத்திலே எப்படி யாகத்தை எப்படி வளர்க்க வேண்டும், அதில் ஆகுதிகளை எப்படி பொருட்களை போட வேண்டும் என்பதாக இந்த மந்திரம் சுட்டிக்காட்டு. அப்போ அதில் வந்து இந்த யாக முறையில் அக்னிஹோத்திரம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசுது. அது மூன்றாவது மந்திரத்திலே வருது, மூன்றாவது மந்திரத்தில். அதையும் பார்த்துடுவோம். யஸ்யாக்னிஹோத்திரம் அதர்சம் அபவர்ண மாசம் அசாதுர் மாசியம் அனாக்கிரயணம் அதிதி வர்ஜிதம் ச அகுதம் அவச்சதேவம் அவிதினாகுதம் ஆசப்தமாம் சதசிய லோகான் ஹினஸ்தி. இங்க என்ன சொல்றதுன்னா, அதாவது வைதிக கர்மங்களுக்கு மிக முக்கியமான விஷயங்களை பேசுது. அதாவது தர்சம், பூர்ணமாசம், சாதுர் மாசியம், அக்ரயணம், வைஸ்வதேவர் கர்மம் ஆகிய கர்மங்கள் இல்லாமலும், விருந்தினரை அழைக்காமலும், உரிய முறையில் அல்லாமலும் ஒருவன் அக்னிஹோத்திரம் செய்தால் அவனுக்கு ஏழு உலகங்களிலும் அழிவுதான் மிஞ்சுகிறது அப்படின்னு சொல்றது. அதாவது அக்னிஹோத்திரம் எப்படி செய்யப்பட வேண்டும், அந்த அக்னிஹோத்திரத்தினுடைய வைதிக முறை, அதாவது கர்மம் செய்ய வேண்டிய வைதிக முறை என்ன அப்படின்னு இங்க சொல்லுது. அப்போ அந்த முறையை பார்க்கும்போது தர்சம் அமாவாசையில் மறுநாள் செய்ய வேண்டிய யாகம் அப்படின்னு அர்த்தம். பூர்ணமாசம் பௌர்ணமியின் மறுநாள் செய்ய வேண்டிய யாகம். சாதுர்மாசியம் ஒவ்வொரு பருவ காலம் தொடங்கும் போதும், அதாவது நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை செய்யப்படுகின்ற யாகம். அது வந்து ஆணி, ஐப்பசி, மாசி மாத ஆரம்பங்களில் இந்த யாகம் செய்யப்படுகின்றது. ஆக்ரயணம் அறுவடை காலத்தில் செய்ய வேண்டிய யாகம். வைஸ்வதேவம் பறவை, மிருகம் முதலான உயிரினங்களுக்கு உணவளித்தல் இந்த யாகத்திலே ஒரு முக்கிய அங்கமாக பார்க்கப்படுகின்றது. அப்ப இந்த அக்னிஹோத்திரத்தை மேற்கண்ட யாகங்களுடன் நியதிகளுடன் செய்யாதவன் ஏழு உலகங்களில் அழிகின்றான் அப்படிங்கிறது. அப்ப இந்த அக்னிஹோத்திரம்ங்கிறத நம்ம எப்படி பண்ணணுங்கிற ஒரு நியதியை இந்த மந்திரம் சுட்டி காட்டுது. அப்போ இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்ட மாதிரி அக்னிஹோத்திரங்கள் நம்ம செய்கிறோமா அப்படின்னா நிறைய பேர் செய்கிறது கிடையாது. சும்மா ஒரு சின்ன ஒரு இதை நாலு குச்சியை வச்சு வீட்டில் ஒரு தட்டு மேலே போட்டு அதை வளர்த்திட்டு சும்மா பிராணாயாமத்தை வந்து நாடி சுத்தி பண்ணிட்டு இதை அக்னிஹோத்திரம் மட்டும் எழுந்து போயிடுறாங்க. ஏன்னா அவங்கவுங்க லைஃப்பில் பிஸி ஷெட்யூல் இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி நம்ம நம்ம ஸ்டைலுக்கு நம்ம அக்னிஹோத்திரத்தை பண்றது பாவங்களைத்தான் சேர்க்கின்றது. அதனால ஏழு ஏழு உலகங்களுக்கும் அவன் துயரத்தை தான் அடைகின்றான் அப்படின்னு இங்க இந்த மந்திரம் சுட்டி காட்டுது. அப்ப அதனால நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை இந்த கர்ம காண்டத்துல தவறாக செய்யும் பொழுது, அதாவது நியதிகள் புரியாம செய்யும் போது, அதற்குண்டான தண்டனைகளையும் நம்ம அனுபவிக்க வேண்டிய வரும். அதுதான் இங்க கர்மா அப்படின்னு கர்மா தியரி பத்தி சாஸ்திரம் பேசுது. அப்ப அதனால இப்ப நம்ம இந்த மந்திரம் சொல்ல வர இதை பார்க்கும்போது, அந்த ஏழு உலகங்கள் என்ன, பூலோகம், பொருலோகம், அதாவது பூர் புவஸ்வ அப்படின்னு வருது இல்லையா, அது மாதிரி பூலோகம், புவர்லோகம், சொர்க்கலோகம், மகரலோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம் என்ற ஏழு உலகங்கள். அப்ப கர்மங்களை உரிய முறைப்படி செய்யும் போது அந்தந்த கர்மங்களின் பலனாக இந்த உலகங்களில் வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. கர்மங்களை உரிய முறைப்படி செய்யாத போது அவற்றில் வாழும் பேற்றை அவன் இழந்து விடுகின்றான் அப்படின்னு சொல்லுது இந்த மந்திரம். அப்போ அடுத்தது அக்னியுடைய ஏழு பண்புகளை பத்தி பேசுது. ஒரு அக்னியில வந்து ஏழு பண்புகள் இருக்கு அப்படிங்கிறது. அந்த யாக குண்டத்துல அக்னியுடைய செந்நாக்குகள் அப்படியே கனன்றெழுந்து ஓங்கி எரியும் காட்சியை ஒன்றாவது அத்தியாயத்திலே இரண்டாவது பாடலிலே நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டப்பட்டது. அந்த அக்னியுடைய அழகு அங்கு கூறப்பட்டது. இப்ப இங்கும் அதை பத்தி சொல்றார். காளி கராளி ச மனோஜவாச்ச ஸ்லோகிதா யாச்ச சூதாமர வர்ணா விஸ்புலிங்கினி விஸ்வருசிச தேவி லேலாய மானா இதி சப்த ஜிக்வா. இங்க என்ன சொல்றாருன்னா, காளி கராளி மனோஜவா சுலோகிதா சுதூமிர வர்ணா ஸ்புலிங்கினி விஸ்வருசி ஆகிய ஏழு அக்னிகள், அதாவது அக்னியினுடைய ஏழு விதமான சுடர்கள், அந்த அக்னியிலிருந்து ஏழு வெளிப்படுகின்றன. அந்த ஏழுனுடைய பெயர்களை தான் இங்க சுட்டி காட்டுறாங்க. அதாவது ஏழு நாக்குகள்னு சொல்லலாம், அக்னியுடைய ஏழு நாக்குகள், அக்னி கிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய நாக்குகள் ஏழு விதமா இருக்கு. அந்த ஏழுக்கு உண்டான பெயர்கள், அந்த ஏழு நாக்குகளும் அந்த நீங்க அக்னியில போடக்கூடிய ஆகுதிகளை எடுத்துக்கொள்கிறது, அதுதான் சாப்பிடுது. அதை எடுத்து உள்வாங்கி கொண்டு அது யார் யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அது அவங்களை கொண்டு போய் சேர்த்துடும். அப்படிதான் ஒரு ஐதீகம், அப்படிதான் ஒரு ஹோமங்களை யாகங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்ப அக்னியுடைய ஏழு பண்புகள்ல காளினா கருப்பு, கராளினா பயங்கரம், மனோஜவானா மனத்தை போல வேகமானது, சுலோகிதானா சிகப்பு, சதும்ர வர்ணா அப்படின்னா புகையுடன் கூடியது, ஸ்புலிங்கினி அப்படின்னா நெருப்பு பொறிகளுடன் கூடியது, விஸ்வருசி தேவினா அழகுடன் எங்கும் பரவுகின்ற ஒளி. அப்போ அந்த மாதிரி ஏழு விதமான நாக்குகளை கொண்ட அக்னி எழும்புகின்றது, யாக குண்டத்திலே எழும்புகின்றது அப்படிங்கிறது இந்த மந்திரம் சுட்டி காட்டுது. அப்ப கருப்பும் சிவப்புமாகிய நிறத்தில் புகையுடன் நெருப்பு பொறிகளுடன் பயங்கரமாக எழுந்து அழகுடன் ஓங்கி வளர்ந்து மனத்தை போல வேகமாக எங்கும் பரவக்கூடிய அக்னியின் அழகு இங்கு வர்ணிக்கப்படுகிறது, இந்த மந்திரத்திலே வர்ணிக்கப்படுகிறது. அதை பற்றி இந்த நூலாசிரியர் வந்து ஒரு குறிப்பு சொல்றார். இந்த அளவுக்கு வேத காலங்களில் அக்னி போற்றப்படுவதற்கு தக்க காரணங்கள் உண்டு. உலகில் விஞ்ஞானம் மற்றும் பொறியியல் அறிவு சாதாரணமான நிலையில் இருந்து திடீரென்று உச்சமடைந்து வளர்வதற்கு ஒரு காரணத்தை கூறுவார்கள். எப்போது வட்ட வடிவம் அல்லது சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்போதிலிருந்து விஞ்ஞானம் பெரு வளர்ச்சி அடைந்தது. அதை போலத்தான் வேத காலங்களில் அக்னி கூறப்பட்டது. அக்னி என்பதை புராதன மனிதன் முதலில் அறியாமல் தான் இருந்தான். அதன் பின்பு காட்டு தீயில் பலர் மாண்டு போனதை பார்த்து பயந்தான். காடுகள் அல்லாத மலைப்பகுதியில் சமவெளி பகுதியில் வசிக்க ஆரம்பித்தான். ஆதி மனிதனின் உணவுகள் என்பது சமைக்கப்படாத உணவுதான். இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் புல்லால் அல்லது மரக்கறி உணவு சமைக்கப்படாமல் உண்பதே உடலுக்கு நல்லது என்று கூறுகிறார்கள். ஆனால் சுவை என்று பார்த்தால் சமைக்காத மரக்கறி உணவுகள் மற்றும் புலால் ஆகியவற்றையே ஆதி மனிதன் முதலில் உண்டான். அதன் பின் காட்டு தீ அணைந்தவுடன் அங்கு செத்து கிடந்த மிருகங்களின் மாமிசத்தை உண்கையில் அவை சமைக்கப்பட்டு மிக பக்குவமான சுவையுடன் இருப்பதை கண்டான். அதன் மூலம் அக்னியின் பயனை உணர்ந்தான். அதன் பிறகு காட்டு தீ உண்டாக்கும் போது அதை பிடித்து அதை சேமிக்க பழகினான். ஏதேனும் ஒரு இடத்தில் அக்னி இருந்து கொண்டே இருக்கும், அதன் பின்னரே சிக்கி முக்கி கல்லை கொண்டு அந்த அக்னியை கண்டுபிடித்தான். அதன் மூலம் நெருப்பை உருவாக்க கற்றுக்கொண்டான். அதன் பின்னர் அவன் அறிவு முன்னேற முன்னேற அக்னியும் சூரியனும் ஒன்று என்பதை உணர்ந்தான். அக்னியையே கடவுளாக பண்டைய மனிதர்கள் பல நாடுகளில் வணங்கினார்கள். அதன்படியே நம் நாட்டு வேதகால மனிதர்கள் அக்னியின் மூலம் யாகங்கள் வளர்ப்பதை கற்றுணர்ந்தனர். அதன்படி அரணிக்கட்டையை கடைந்து யாகத்தீயை உருவாக்கி யாகங்கள் செய்தனர். அக்னியானது பிரபஞ்சத்தில் உள்ள எதையும் தூய்மைப்படுத்த வல்லது அப்படின்னு இந்த நூலாசிரியர் வந்து தன்னுடைய கருத்தை இங்கு பகிர்ந்து கொள்கிறார். அப்போ இப்ப நாம் இந்த வேத காலத்தை பார்க்கும்போது ஆதி மனிதனை பத்தியும் நாம் தெரிந்து கொண்டு பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ ஆதி மனிதன் என்பவன் நெருப்பையே பார்க்காம இருந்திருக்கிறான். அப்போ இந்த இயற்கையின் சீற்றங்கள்ல ஒரு மூங்கில் மரம் இன்னொரு மூங்கில் மரம் உரசும் போது நெருப்பு பற்றி அது காட்டு தீயாக பரவி, அப்போ அந்த நெருப்பின் மூலமா தான் நெருப்புன்னா என்னன்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். அப்போ அந்த நெருப்புல தான் அவன் வந்து இந்த இயற்கையான சமைத்த உணவுகளை சாப்பிட பழகிக்கிட்டான். ஏன்னா மிருகங்கள்லாம் அதை செத்து கிடக்கும் போது நெருப்புல கருகி கிடக்கும் போது அதனுடைய மாமிசங்களை சாப்பிடும் போது தான் ஓ இப்படியும் சமைத்து சாப்பிடலாம் என்பதை தெரிந்து கொண்டான். அப்போ அதனால் அவன் சிக்கி முக்கி கல்லை வைத்து அந்த அக்னியை எல்லாம் உண்டாக்கி கொண்டான் என்று நம்ம நடைமுறை வரலாற்றில் பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது இங்கே மனிதனுடைய முன்னேற்றத்தையும் நம்ம பார்க்குறோம், அறிவு விஞ்ஞான வளர்ச்சியையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இன்றைக்கு நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோங்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த முன்னேற்றத்துக்கெல்லாம் எது அடிப்படையாக இருக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையை தான் இங்கே நான் மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுற விஷயம் என்னவா இருக்குதுன்னா அது அறிவினுடைய பரிணாமம் தான் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அறிவு தன்னுடைய பரிணாமத்திலே எப்படியெல்லாம் முன்னேறி மனிதன் மூலமாக எப்படி தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றதுங்கிறது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள முடியுது. அப்போ இந்த யாகங்களை செய்வதற்காக மனிதன் கற்றுக்கொண்டான். அப்படி கற்றுக்கொண்ட பிறகு அந்த யாகங்களின் மூலமாக போகங்கள் எப்படி அனுபவிக்கிறதுன்னு பார்க்கலாம். அப்போ அடுத்தது இதுலேயே ஐந்தாவது மந்திரம், ஏதேசு எச்சரத்தே பிரஜாமானேசு யதா காலம் சாகுதையோ யாததாயன் தம் நயந்தேதா சூரியஸ்ய ரத்மையோ யத்ர தேவானாம் பதிரேக்கோ அதிவாசகா. இந்த மந்திரம் ஐந்தாவது மந்திரம் இரண்டாவது அத்தியாயத்தில் ஐந்தாவது மந்திரம் என்ன சொல்லியிருந்தா, ஒழுகின்ற இந்த அக்னி நாக்குகளில் உரிய வேளையிலே ஆகுதிகளை அளித்து யார் கர்மங்கள் செய்கிறானோ அவனை அந்த ஆகுதிகள் சூரியனின் கிரகணங்கள் போல ஒன்றேயான தேவர்களின் தலைவர்கள் வசிக்கின்ற இடத்திற்கு கொண்டு செல்கின்றன. அப்ப என்ன சொல்லுதுன்னா, இப்ப தேவர்களின் தலைவன் யாரு, இந்திரன். அப்ப பல்வேறு உலகங்களுக்கு செல்வதற்கான யாகங்கள் இந்திரனையும் வருணன் போன்ற மற்ற தேவர்களையும் உத்தேசித்துத்தான் செய்யப்பட்டுள்ளன, செய்யப்படுகின்றன. இப்ப குறிப்பிட்ட தேவர்களுக்கு குறிப்பிட்ட அக்னி அதன் நாக்குகளில் ஆகுதி பொருட்களை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக அது அந்தந்த தேவதைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு நியதி இருக்கின்றது. அப்ப யாகங்களில் சமர்ப்பிக்கப்படுபவனவற்றை அக்னி தேவன் அந்தந்த தேவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறான். இதனாலேயே அக்னி தேவன் புரோகிதன் எனப்படுகின்றான். அப்ப இது மாதிரி பல இடங்களை கொண்டு போய் அவன் சேர்ப்பதனால அவன் வந்து புரோகிதன் என்று அழைக்கப்படுகின்றான். இது வந்து ரிக்வேதத்திலையும் சொல்லப்படுது, அக்னிம் ஈலே புரோகிதம் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வேதத்துல முதல் அத்தியாயத்துல முதல் பாடல்லையே அது முதலாவது செயலாகவே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அது அக்னிம் ஈலே புரோகிதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சூரியனின் கிரகணங்கள் போல என்றது இந்த மந்திரம். மழை பொழிவதற்கு காரணமாக சூரியன் இருக்கின்றான். அந்த சூரியனுடைய சூட்டினாலே கடல் நீர் ஆவியாகி மேலே சென்று மேகமாகி மழையை பொழிகின்றது. கடல் நீரை அப்படியே அவன் மேலே கொண்டு செல்வதில்லை, தனது கிரகணங்கள் மூலம் நீரை ஆவியாக்கி மேலே கொண்டு செல்கின்றான். அதுபோல அக்னி தேவனும் ஆகுதி பொருட்களை அப்படியே கொண்டு செல்லாமல் சாராம்சத்தை தேவர்களிடம் சேர்க்கிறான். அப்ப ஆகுதி பொருட்களை மட்டுமல்ல ஆகுதி பொருட்களை அழைத்து யாகம் செய்பவனையும் உரிய காலத்தில் இந்திரலோகத்தில் சேர்க்கிறான் அந்த அக்னி தேவன். அப்ப ஆகுதி பொருட்களின் சாராம்சத்தை சுமந்து செல்வது போல யாகம் செய்பவன் மரணமடைந்த பிறகு அவனது நுண்ணுடலை தாங்கி சென்று இந்திரலோகத்தில் சேர்க்கின்றான் அப்படின்னு இங்க கூறப்படுகின்றது. அப்ப இந்திரலோகம் என்பது சுகபோகங்களின் எல்லை நிலமாகும். யாகங்களின் மூலம் அளவற்ற போகங்கள் அங்கு அனுபவிக்கப்படுகின்றன என்பது இதன் கருத்து. அப்ப நான் இதை பத்தி ஏற்கனவே உங்களுக்கு கடந்த பாடங்கள் எல்லாம் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன். இப்ப இந்திரலோகம் சொர்க்கலோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்கேயோ இருக்குது, அதனால இந்த யாகம் எல்லாம் நான் பண்ணிட்டு அப்படியே இந்த உடம்பு விட்ட பிறகு நான் எங்கேயோ போய் மேல் உலகத்துல அந்த ஏழு உலகத்துல மேல் உலகத்துல எங்கேயோ சொர்க்கலோகத்துல போய் அனுபவிக்கிறேன்னு கற்பனையெல்லாம் பண்ணிக்காதீங்க. அடுத்த உடம்பு எடுக்கும்போது இதே பூலோகத்துல அமெரிக்கா சிங்கப்பூர் மலேசியாங்கிற இடத்துல பிறந்துட்டு அங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக நீங்க வாழ்வீங்க, அதுதான் இங்க சொர்க்கலோகம். ஏன்னா இங்க சொர்க்கம் நரகம் என்பது நம்மிடத்திலேயே இந்த பூலோகத்திலேயே தான் இருக்கிறதே தவிர வேற எங்கேயோ இருக்குதுங்கிற மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணிக்கொள்ளாதுங்கிறதையும் நான் கடந்த பாடத்திலேயே உங்களுக்கு சுட்டி காட்டினேன். அதனால நம்ம பொதுப்படையாக இந்த மாதிரி உபனிஷதங்கள் வேதங்கள் எல்லாம் படிக்கும் போது உடனே நம்ம ஒரு கற்பனை உலகத்துக்கு போயிடுறோம். அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை. இது வந்து இப்ப இன்றைய மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, அன்றைய மனிதர்களிடத்திலையும் இந்த கற்பனை அம்சங்கள்லாம் இருந்ததுனாலதான் உரையாசிரியர்கள் கூட எடுத்து சொல்லும் போது நிறைய கற்பனையான விஷயங்களை நமக்கு சொல்லி நம்மளை குழப்பி விட்டுட்டாங்க. அப்ப அதனாலதான் நம்ம நிறைய குழப்பத்துக்கும் ஆளாகி நம்ம வந்து தப்பு தப்பா நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனா இங்க தெரிந்த புரிதல் வரும்போது அது உண்மை என்னங்கிறது நமக்கு புரிய வரும். ஏன்னா இதை சரியான மகான்கள் யோகிகள் வந்து விளக்க உரை எழுதும் போது தவறு செய்ய மாட்டார்கள். ஆனா மற்றவர்கள் மொழி மாற்றம் செய்யக்கூடிய மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து தவறு செய்து விடுவார்கள். ஏன்னா அவங்க வந்து அவங்க கண்ணோட்டத்துல அதை மொழிபெயர்த்து விடுவார்கள். அப்போ வந்து இந்திர லோகம்னு ஒரு லோகம் இருப்பதாக அவங்க கற்பனை செய்து கொண்டு உடனே அந்த லோகத்துல போய் சுகபோகமா வாழலாம், ரொம்ப ஊர்வசி கூடலாம், டான்ஸ் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதி வச்சிருவாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம புரியாம தப்பு செய்யற மாதிரி மாறிடுங்கிறதுனால நம்ம கரெக்டா அதை புரிந்து கொண்டு பயணம் பண்ணணுங்கிறது இங்க சுட்டி காட்டுறேன். அப்ப இந்த மந்திரத்துல, இந்த ஐந்தாவது மந்திரத்துல சொல்லப்படுற அடிப்படையில இந்து மக்கள் மரணமடைய நேர்கையில் அவர்களுடைய பூத உடல் எரிக்கப்படுகிறது, சிலர் வந்து புதைக்கப்படுவதும் உண்டு. அந்த பூத உடல் சிதையில் வைக்கப்பட்டு எரியூட்டப்படுகிறது, அது அக்னிக்கு ஆகுதியாக சமர்ப்பிக்கப்படுகிறது. அப்ப எரிக்கப்படும் போது அந்த அக்னிக்கு ஆகுதியாகவே அவனுடைய உடலை கொடுக்கப்படும் பொழுது அந்த பூத உடலின் சாராம்சம் அக்னியால் உரிய இடத்தில் சேர்க்கப்படுகிறது. எப்படி தங்கம் சேர்ந்த மண்ணானது பல களங்களில் இடப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டு அதன் மூலம் தங்கம் பிரித்தெடுக்கப்படுகின்றதோ அது போல இறந்த மனிதனின் பூத உடல் எரியூட்டப்பட்டு அவனுடைய நுண்ணுடலானது பிரேதம் என்ற நிலையில் பிரித்தெடுக்கப்படுகிறது. அதன் பின்னர் பல சம்ஸ்காரங்கள் மூலம் இறந்த வீட்டில் தங்கியிருக்கும் அந்த பிரேத உடலை அங்கிருந்து அகற்றி மேலுலகு கொண்டு செல்லும் சடங்குகள் செய்யப்படுகின்றன. அப்ப இது மாதிரிதான் நம்முடைய இந்து தர்மத்துல இப்ப நம்ம எல்லாம் வந்து செத்தவங்களுக்கு சடங்குகள் எல்லாம் பண்றோம். அதாவது 16வது நாள் கும்பிடுறோம், அப்புறம் பித்ருக்களுக்கு சில வழிபாடுகள் எல்லாம் வச்சிருக்கிறோம், தர்ப்பணம் பண்றோம். அப்ப இதெல்லாம் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம செய்யறது எதனால அப்படின்னா சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் இந்த வேதத்தினுடைய அடிப்படையில் தான் நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதை நம்ம சரியாக செய்கிறோமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது, தப்பு தப்பா தான் செய்யறோம். அப்படி செய்யறதுனால தான் நமக்கு பல பிரச்சனைகளும் வருது அப்படிங்கிறதுனால சில சடங்கு சம்பிரதாயங்கள் நம்ம தெரியாம செய்தால் அதனுடைய பின்விளைவுகளையும் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கோம். அதை செய்கின்றவர்களும் அதை சந்திப்பார்கள். இப்ப இதை வந்து நம்ம இந்த இடத்துல அதையும் நான் சுட்டி காட்ட விரும்புறேன். இப்ப இந்த மாதிரி ஆகுதிகள், இந்த யாக யக்னங்கள், வேள்விகள் இதெல்லாம் செய்யறாங்க இல்லையா பிராமணர்கள். அப்ப அவர்கள் வந்து இதை சரியா படிச்சு புரிஞ்சிக்காம ஏதோ வயிற்று பொழப்புக்காக செய்யலாம், நாலு மந்திரம் தானே நம்ம சமஸ்கிருதத்துல போய் சொன்னோம்னா இங்க இருக்கிறவன் சமஸ்கிருதம் தெரியவா போகுது, அதனால நான் ருத்ரத்தை பாடிட்டு வந்தேன்னா அவன் சமஸ்கிருதம் ஏதோ சொன்னார்னு நினைச்சுன்னு அவனுக்கு கேட்டுட்டு உட்காந்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே ஒரு யாக சாலையில உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒன்று வளர்த்து வர்றதில்ல, இங்க நடைமுறைக்கு ஒத்து வராது. அப்படி வளர்ற நிறைய புரோகிதர்கள் இருக்காங்க நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி வந்து இந்த சமுதாயத்தில் பணத்துக்காக இந்த மாதிரி காரியங்களை செய்யணுங்கிறதுக்காகவே படிக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு வேற தொழிலை விட இந்த தொழில் நல்லா இருக்குது, இதில் நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி செய்யும்போது என்ன நடக்குதுன்னா கர்மா தியரி வந்து அவங்கள பாதிக்குது, அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இவங்க கர்ம காண்டத்தையும் படித்து வச்சிருக்கிறாங்க, ஆனால் கர்ம காண்டத்தில் கர்மா பற்றி தெரியாமல் இருக்கிறதா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதில் என்ன காரணம்னா அவங்களுக்கு அந்த கர்மா கண்ணை மறைச்சிடுது, பணத்தினால அந்த கண்ணை மறைச்சிட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் தப்பு தப்பா செஞ்சுட்டு குடும்பத்துல நிறைய கஷ்டப்படுறாங்க. நிறைய பேரை நீங்க பாருங்க, யாருமே சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தப்பான காரியங்கள் செய்யறவங்கலாம் நிறைய வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்க நான் பார்த்துருக்கிறேன். இந்த மாதிரி தவறான காரியங்களை சம்பாதிச்சவங்க நிறைய பேர் விபத்துல சாகிறதையும் நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐயர் பயங்கரமா இந்த மாதிரி அதை பண்றேன் இதை பண்றேன்ட்டு சும்மா புருடா விட்டுக்கிட்டு யாகத்தை பண்ணிக்கிட்டு நிறைய காசு சேர்த்தி ஒரு காரை வாங்கி வீடை கட்டி அப்பா பையன் அம்மா ரெண்டு பசங்க அண்ணன் தம்பிங்க அப்பா அம்மா எல்லாருமே கார்ல போய் அந்த இடத்துலயே ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட் அவுட், மூணு பேருமே ஸ்பாட் அவுட், அப்பா ரெண்டு பசங்க, அம்மா மட்டும்தான் நல்லா அடியில பொழைச்சிக்கிட்டாங்க. அப்ப பாத்துக்கோங்க இயற்கை எப்படி கரெக்டா விளையாடுது அப்படின்ட்டு. அப்ப அது வந்து அவருடைய கர்மா தியரே சரியா பண்ணிடும். அதாவது எவ்வளவு தப்பா பணத்தை சேர்த்து அதை அனுபவிக்கணும்னு நினைச்சாலும் இயற்கை விடாது. அதனால இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு இயற்கைக்கு விரோதமான காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளை நம்மளே ஏமாத்திக்கிறதா தான் மாறுமே தவிர நம்ம வேற யாரும் ஏமாத்துறது கிடையாது. நம்ம மற்றவங்களை ஏமாத்துறோம்னு நினைக்கிறோம், ஆனால் யார் வேற யாரும் ஏமாத்துறோம், நம்மளை நம்மளே ஏமாத்திக்கிறோம். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி கர்ம காண்டத்துல ரொம்ப ஆர்வம் காட்ட வேண்டியதில்லை. ஏன்னா இங்க வந்து தன்னைத்தான் அறிந்து தன்மயம் ஆயிட்டோம் அப்படின்னா இங்க ஒண்ணும் இல்லை, இங்க சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா யார் யாருக்கு செய்யறது அதுதான் உண்மை. ஆனா இதெல்லாம் சித்த சுத்திக்கு பயன்படும். ஆரம்பத்துல நான் வந்து ஒழுக்கமா வாழ்வதற்கும் நன்மையை நோக்கி நகர்வதற்கான ஒரு சித்த சுத்திக்காக மன தூய்மைக்காக பயன்படுத்தலாம். ஆனா பலனை எதிர்பார்த்து செய்யும் போது அதனுடைய பின்விளைவுகளை நம்ம அனுபவிக்கணும். ஆனா நிறைய பேர் இந்த யாகம் செஞ்சா அந்த பலன் கிடைக்கும், இந்த யாகத்தை செஞ்சா அந்த பலன் கிடைக்கும்னு செய்யறாங்களே தவிர அந்த பலன் கிடைக்காம ஏன் போகுதுன்னா அது முறையாக செய்யறது இல்லை, அதனால அந்த பலன் கிடைக்கிறது இல்லை. முறையா செய்யும் போது அந்த பலன் கிடைக்கும், ஆனா முறையாக செய்பவர்கள் இன்னைக்கு இல்லை. அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம விட்டுட்டு சரியான விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுத்து போகணுங்கிறது நான் இங்க சுட்டி காட்ட விரும்புறேன். அப்ப இன்று வந்து நம்ம இந்த இரண்டாவது அத்தியாயத்துல ஐந்தாவது மந்திரம் வரைக்கும் முடித்திருக்கிறோம். ஆறாவது மந்திரத்திலிருந்து நாளைய வகுப்புல பார்க்கலாம். இப்ப இதெல்லாம் எதுக்காக இந்த உபநிஷத் சொல்லுது அப்படின்னா இதெல்லாம் புரிய வைத்து கொண்டு போகுது. நம்முடைய அறியாமைகளை நீக்கி அந்த அறிவாகத்தான் நான் இருக்கிறேங்கிறத சுட்டி காட்டணும் அப்படின்னா நம்ம எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கிறோங்கிறத எல்லாம் சொல்லிட்டு வரும். சொல்லிட்டு வந்துதான் கடைசியா நமக்கு அந்த லாக்கை எடுத்து விடும். ஏன்னா நம்ம மைண்ட் வந்து ஒரு விஷயத்துல அடமெண்டா சிக்கிக்கிட்டு இருக்குது இல்லையா, அதுல இருந்து விடுபட வைக்கணும்னா அதுல இருக்கிற சாதக பாதகங்களை சொல்லும் போது தான் நம்ம புரிந்து கொள்வோம். இல்லைன்னா அதை நம்ம புரிந்து கொள்ள மாட்டோம். அப்படியே ஸ்கிப் பண்ணி போறோம்னு வச்சுக்கோங்களேன், மைண்ட் என்ன பண்ணோம்னா அதை ஏத்துக்கவே ஏத்துக்காது. ஆன்ம விஷயங்களும் அப்படித்தான். அதுக்கு தான் நான் உதாரணமெல்லாம் சொல்லுவேன். இப்ப நீங்க வந்து ஒரு மரகத கல்ல பார்த்ததே இல்லை, நீங்க சாலையில போகும்போது அப்படியே கிடக்குது, ரோட்லயே கிடக்குது அந்த மரகத கல்லு, மண்ணோட மண்ணா அப்படியே கீழே மற்ற கல்களோட சேர்ந்து கிடக்குது. நீங்க அதை அலட்சியமா தான் கடந்து போவீங்களே தவிர அது மரகத கல் தானே அப்படின்னு சொல்லி எடுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த மரகத கல்லுடைய உண்மைத்தன்மை என்ன, அதனுடைய விலை என்ன, அதனுடைய மகத்துவம் என்னங்கிறது தெரியாததுனால கடந்து போறீங்க. அது மாதிரி ஆன்மா அறிவு நம்மிடத்திலேயே இருக்கிறது, ஆனா அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியாம கடந்து போயிட்டே இருக்கிறோம். அப்ப நம்ம அது மரகத கல் இப்படித்தான் சொல்லி உங்களுக்கு அது கல்லை பற்றி தெரிந்து கொண்ட ஒருத்தர் வந்து அதை தொடச்சி பாருப்பா இந்த மாதிரி இருந்தா தான் இது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டிட்டாங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு டைம் நீங்க மரகத கல்லை இப்படிதான் பாத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த முறை நீங்க ரோட்ல நடந்து போகும்போது அந்த கல்லை பார்த்த உடனே அது மரகத கல் தான் எடுத்து பாதுகாப்பா வச்சுக்குவீங்க. மற்ற சாதாரண கல்லோட அதை ஒதுக்கிட்டு போக மாட்டீங்க. அப்ப அதை பற்றி ஒரு அறிவு உங்களுக்கு வேணுமா இருக்கு இல்லையா, மரகத கல்லாம் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு அறிவு உங்களுக்கு தேவைப்படுது இல்லையா. அது மாதிரி இங்க ஆன்ம ஞானம்ங்கிறது என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அந்த உண்மைத்தன்மையை நீங்க உணர்ந்துட்டா தேவையில்லாத மற்ற விஷயங்களுக்குள்ள ஈடுபட மாட்டீங்க. அப்ப இதுதான் உண்மைன்னு தெரிஞ்ச பிறகு மற்றதெல்லாம் நீங்க விட்டுடுவீங்க. அந்த அறிவு நமக்கு இருக்கணும், வந்தா தான் நமக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் உண்மை இல்லைங்கிறது தெரிய வருங்கிறதுக்காக இந்த ஓமானத்தை சுட்டி காட்டுறேன். அதனால இப்படித்தான் இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் போகும், நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி புரிய வைக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம எந்த இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிறோம், எங்கிருந்து நம்ம விடுபடணுங்கிறத நம்ம நாமே விசாரம் பண்ணி தான் விடுபட்டுக்கணுமே தவிர நாம ஆசையின் காரணமாக வாழ்ந்து அல்லல் படக்கூடாது. இந்த பிறவி மட்டுமில்ல பல பிறவிகளுக்கு அது வித்து விட்டுடும். அதுல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு உண்டான வழி என்னங்கிறதெல்லாம் இந்த மந்திரங்கள் சொல்லி கொடுக்கும், போக போக இந்த பாடம் சொல்லி கொடுக்கும். நாளை வகுப்பில் பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.